نستعين ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها المزمل قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا أو زد عليه ورتل القرآن ترتيلا إنا سنلقي عليك قولا ثقيلا إن ناشئة الليل هي أشد وطئا وأقوم قيلا إن لك في النهار سبحا طويلا واذكر اسم ربك وتبتل إليه تبتيلا. وقال النبي عليه الصلاة والسلام لو أنكم توكلتم حق توكله لرزقكم كما يرزق الطير تغدو خماصا وتروح بطانا. صدق رسول الله صلى الله عليه وسلم. شنگے کوریا گنیتر کوریا میدان کریا کرے شاہودر کرے تائی مار کرے سہودر کرے اللہ سبحانہ وتعالی اونڈیا مہپری اور ارول اونڈیا پیری پیر پخارن இந்த பயங்கரமான குழப்பங்களும் பாவங்களும் குற்றங்களும் மகேத்திருக்க குடிந்த காலகட்டத்தில் இந்த உயர்தரமான தீனுடைய தாவத்துடைய உழைப்பில் நாங்கள் கொஞ்சம் பேர் ஓரளவு ஈடுபடுவதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்ததற்காக முதலாவது நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மேலான தாய்மார்களே சகோதரிகளே, ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை கொண்டு வந்து அந்த மக்கள்கிட்ட முதலாவது சொன்னது என்ன, நான் ஒரு மார்க்கத்தை நான் ஒரு தீனை கொண்டு வந்திருக்கிறேன், இதன் மூலம் நீங்க எல்லா வகையான ஹைர்களையும் நலவுகளையும் அடைந்து கொள்ளலாம், உலகத்துடைய எல்லா வகையான பாக்கியங்கள் ஆகிராவுடைய எல்லா வகையான கண்ணியங்களையும் இந்த தீனின் மூலமாக நீங்க அடைந்து கொள்ளலாம் பெற்றுக் கொள்ளலாம். எந்த நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள் என்றா, ஆக கஷ்டமும் சிரமமும் வறுமையும் தலைவிரித்து ஆடி அந்த நேரத்தில் சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை, உடுப்பதற்கு சரியான ஆடை வசதி கூட இல்லை, வீடு வசதி கூட இல்லை, சரியான கஷ்டம் பயங்கரமான வறுமையில வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், நான் இந்த மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன், இது எல்லா வகையான கயிறுகளையும் பொதிந்திருக்கிறது. மக்கள் பணத்தால ஆட்சியால அதிகாரங்களால எவை எவைகளை சாதிக்கலாம் என்று நினைக்கிறாங்களோ அவைகளையும் அது அல்லாத நாங்கள் நினைச்சு பார்க்க முடியாத பாக்கியங்களை தீனின் மூலமாக சாதிக்கலாம். அவ்வளவு பொறுமதியான ஒரு தீனை எடுத்துக்கொண்டு நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். அதனால் நபி அவர்கள் சொன்னார்கள், முதலாவது நீங்க உன்னோட வாழ்க்கையில் இந்த தீனை உண்டு பண்ணி கொள்ள சொல்றார்கள் நபி அவர்கள். வறுமையில கஷ்டத்துல சிரமத்துல சிக்கல்கள்ல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, அதற்குரிய மாற்று வழிய நபி அவர்கள் ஏற்பாடு செய்வதை விட முன்னால முதலாவது சொன்னாங்க, முழுமையான தீனை நீங்க உண்டு பண்ணி கொள்ளுங்க. ஏனென்றால் வஸ்துக்களால சொத்துக்களால செல்வங்களால கடந்த காலங்களில் வாழ்ந்தவர்கள் அவர்கள் அவர்களையே அதால பாதுகாக்க முடியல. எங்களுக்கு குர்ஆன் எத்தனையோ வரலாறுகள் இருக்குது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பணத்தை கொடுத்தான், ஆட்சியை கொடுத்தான், அதிகாரங்களை கொடுத்தான், பலங்களையும் வளங்களையும் கொடுத்தான். ஆனால் அவர்களில் யாரும் அந்த வளம் அந்த பலம் அந்த ஆட்சி அதிகாரம் பணத்தின் மூலமாக தங்களை கூட பாதுகாக்க முடியல. அவர்கள் எல்லோருடைய முடிவும் ரொம்ப கேவலமானதாக இழிவானதாக ஆனதாக குர்ஆன் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆனால் அதற்கு மாற்றமாக யாரு தீனுடன் வாழ்ந்தார்களோ அவர்கள்ட்ட பெரிய சொத்துக்களோ செல்வங்களோ பலங்களோ வளங்களோ ஆட்சி அதிகாரங்கள் ஒன்றுமே இல்லை. ஆனா தீனோட வாழ்ந்தாங்க, அல்லாஹ் விரும்புகின்ற பிரகாரம் வாழ்ந்தாங்க, அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தக்கூடிய முறையிலே வாழ்ந்தார்கள். அவர்களுடைய முடிவு அல்லாஹ் அக்பர், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ கண்ணியமாக கௌரவமாக சந்தோஷமானதாக ஆக்கினான். அது மாத்திரமில்ல, ஆசிராவில் அவர்களுக்கு அல்லாஹ் பெரும் பெரும் பாக்கியங்களை வைத்திருக்கிறார். சொன்னார்கள், உங்கள் ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு வகையான ஆற்றல்கள் இருக்குது, திறமைகள் இருக்குது, இதை நீங்க தீனுக்கு பாவீங்க. நபி அவர்கள் ஆண்கள் இருக்கக்கூடிய ஆற்றல்களையும் இன்னும் கண்டாங்க, பெண்கள் இருக்கக்கூடிய ஆற்றல்களையும் இன்னும் கண்டாங்க. அந்த ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தினால் உங்கள்கிட்ட உள்ள ஆற்றல்களை திறமைகளை நீங்க தீனுக்கு பாவிச்சீங்கண்டா தீனில் அல்லாஹ் பெரும் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்துவான். தீனில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வைத்துத்தான் உலகத்துடைய நிலைமைகளை அல்லாஹ் மாற்றுவது. மக்களுடைய வெளிரங்கமான வசதிகளையோ வாய்ப்புகளையோ படிப்புகளையோ இதை வச்சு அல்லாஹ் உலகத்துடைய நிலைமைகளை மாற்றுறது அல்ல. இலங்கைய சாதுல் களிமுத் பையீப் வல்அமலு ஸாலிஹு யர்ஃபஉஹு, அந்த தையிபான களிமா மேல ஏறுது, சாலிஹான அமல்கள் மேல ஏறுது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றார், அவ் உள்ளத்தில் உள்ள ஈமான்ல மாற்றம் வந்து அதன் மூலம் மக்களுடைய செயல்ல மாற்றம் வந்தா உலகத்துடைய நிலைமைகளை அல்லாஹ் மாற்றிடுவான். ஆனா அநேகமான மக்கள் நினைக்கிறாங்க, என்ன எங்களுடைய கல்வி நடவடிக்கையை சீராக்கணும், பொருளாதாரத்தை சீராக்கணும், ஆட்சியை சீராக்கணும், அதிகாரம் சீராகணும், அதனால உலகத்துடைய நிலைமைகளை சீராக்கலாம். கடந்த எத்தனையோ நூற்று கணக்கான வருஷமா சொல்லிக் கொடுத்தா நினைக்கிறாங்க உலகத்துடைய நிலைமைகள் இதுவரைக்கும் சீராக அல்ல, போன வருஷத்தை விட இந்த வருஷம் மோசம், இந்த வருடத்தை விட அடுத்த வருடம் மோசம், பொருளாதாரம் வர வர வளர்ந்து கொண்டுதான் இருக்குது. நாங்க யாரும் நினைக்க கூடாது பொருளாதாரத்துல கீழே போயிட்டோம் என்று சொல்லி. சென்ற நண்பு நாளைக்கு முன்னால நான் கம்பலைக்கு போயிருந்தேன், ஒரு பயான் ஒன்றுக்கு நானே போறவு ஒரு ஒரு நாள் கம்பலையில நின்ற அங்க ஒரு பகுதிக்கு நாங்க போனோம் கொண்டா எங்களால நினைச்சு பார்க்க அப்படி பில்டிங் கட்டிடம் வீடு அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லிம்கள் எப்படி எங்களை இஸ்லாமியர்கள் இப்ப எவ்வளவு முன்னேறி இருக்கிறாங்க. முந்தி ஒரு காலத்துல ஜக்காத் எத்தனை வீதம் கொடுத்திருப்பாங்க, எத்தனை பேர் கொடுத்திருப்பாங்க, இப்ப எத்தனை ஆயிரம் பேர் ஜக்காத் கொடுக்கறாங்க. ஒண்ணும் யாரும் வறுமையில் இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் செல்வத்தை கொடுத்துதான் நீக்கிறான், வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறான், வாகனங்கள் வீடு வாசல்கள் காணி பூமிகள் சொத்து செல்வங்கள் நிறைய இருக்குது. ஆனால் நாங்க பார்க்கலாம் உலகத்துல நாங்க எதிர்பார்க்கிற அமைதியான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை கிடைச்சிருச்சா இல்லையா? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் கொண்டு வந்திருக்கிற தீனுடைய அடிப்படையில வாழ்ந்தீங்கன்னா அதன் மூலம் நிலைமைகளை அல்லாஹ் மாற்றிடுவான். ஆரம்பத்துல நான் சொன்னேன், பயங்கரமான பயத்தோட வாழ்ந்தாங்க, அச்சத்தோட வாழ்ந்தாங்க, பீதியோட வாழ்ந்தாங்க. மக்களுடைய நிலைமைகளை அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் குறிப்பிடுகின்றான். மக்களுடைய ஆரம்ப நிலையை நீங்க கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க. இது அந்தும் கலீல், எண்ணிக்கையில நீங்க ரொம்ப குறைவானவர்களாக இருந்தீங்க. முத்தபாகூனில் பூமியில நீங்க பலகீனப்படுத்தப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. உங்களை உடுக்கி அதாவது நசுக்கி உங்களை அவர்களுக்கு கீழால வைத்திருந்தாங்க. நீங்க பயந்து கொண்டே இருந்தீங்க, இந்த மக்கள் உங்களை கொலை செய்து விடுவார்களோ, உங்களை உராய்ந்து கொண்டு சென்று விடுவார்களோ என்று பயந்து கொண்டு இருந்தீங்க மக்கள 13 வருஷம். ஆனா நிலைமைகளை 13 வருடத்திற்கு பின்னால் அல்லாஹ் மாத்தறான், உங்களை மதீனாவுடன் நாங்க ஒதுக்க செய்தோம் நம்முடைய உதவியை கொண்டு உங்களை நாங்க பலப்படுத்தினோம், நல்லவைகளை உங்களுக்கு நாங்க உணவாக தந்தோம். ஆரம்பத்துல சரியான கஷ்டம், எந்த அளவுக்கு ஒரு ஆடை இல்லாம இரண்டாவது ஆடை ஒன்று இல்லை,
ஒரு சிலருக்கு பரிபூரணமாக ஒரு ஜோடி ஆடை கூட இல்லை. ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிப்பாங்க, எனக்கு தெரியும் 20 மேற்பட்ட சஹாபாக்கள் நபியுடைய சபையில் அமர்ந்திருப்பாங்க, அவங்கள்ட்ட ஒரே ஒரு ஆடை தான், அந்த ஒரு ஆடையால தன்னை மூடிக்கொண்டிருப்பாங்க. சிலவேல நபியுடைய சபையில ஒரு ஆளுக்கு பின்னால ஒரு ஆள் கொஞ்சம் மறைஞ்சி மறைஞ்சி இருப்பாரு, ஏன் என்னுடைய அந்த நெஞ்சு பகுதியை நபியாக பார்த்திடக்கூடாது, அவ்வளவு கஷ்டம். ஆனா பின்னால் அல்லாஹ் எவ்வளவு செல்வத்தை கொடுக்கறான்டா, ஹதரத் தமீமு தாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவேல தஹஜ்ஜுத் தொழக்கூடிய நேரத்துல 1500 திர்ஹம் பொறுமதியான ஆடை உரிச்சு கொண்டு தஹஜ்ஜுத் தொழுவாங்க. 1500 திர்ஹம் உண்டா, அது அந்த காலத்துல வெறும் வெள்ளி நாணயம். 1500 திர்ஹம் பொறுமதியான உடுப்ப உடிச்சு கொண்டு தஹஜ்ஜுத் தொழுவாங்க ஹதரத் தமீமு தாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹதரத் மிக்தாத் நினைக்கிறேன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுல தங்க தீனார்கள் வெள்ளி நாணயங்கள் அப்படி குமிச்சு வைக்கப்பட்டிருச்சாம் கடைசி காலம். அதே மிக்தாத் தான் ஆரம்பத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னா, சாப்பிட ஒன்றும் இல்லாம ஒரு நாள் சிறுநீர் கழிக்க போறாரு, ஒரு எலி ஒன்று வந்து ஹதரத் மிக்தாத்துக்கு கொடுக்குது. இப்படி மாஜான வரவிவாயம் ஒரு திரகம், 2 திரகம், 3 திரகம், கிட்டத்தட்ட 17 திரகங்களை கொண்டு வந்து ஒரு எலிக்குழு வந்து கொடுக்குது. பயங்கரமான கஷ்டம், பயங்கரமான வறுமை. அந்த நேரத்தில் ஹதரத் மிக்தாத் ரழியல்லாஹு அன்ஹு அதை உடனடியாக எடுத்துக் கொள்ளல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க, கொஞ்சம் அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், இப்படி நான் சிறுநீர் கழிக்க போனேன், போற நேரத்தில் ஒரு எலி ஒன்று வந்து எனக்கு இப்படி உதவி செஞ்சிச்சு. நபியும் கேட்கிறாங்க, இந்த புந்துக்குள்ள நீங்க உங்களோட கையை விட்டீங்களா? இல்ல யார் ரசூலுல்லாஹ், நான் விடல. அப்ப சொன்னாங்க, இது அல்லாஹ்வால் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஹலாலான உணவு, நீங்க சாப்பிடுங்க. இப்ப வந்து ஆரம்பத்துல கடுமையான கஷ்டம், கடுமையான வறுமை. ஆனா பின்னால் அல்லாஹ் எப்படி செல்வத்தை கொடுக்கறாங்க, வீடுகளுடைய மூளைகள்ல தங்கம் வெள்ளி நாணயங்கள் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு அவ்வளவு கொடுத்தார். இப்ப நான் எதை சொல்ல வரேன்டா, அப்ப நபி அவர்கள் சொல்றாங்க, மக்காவுடைய நிலைமையை நீங்க தீர்த்தூக்கி பாருங்க, மதீனாவுக்கு போனதற்கு பின்னால் அல்லாஹ் எப்படி உங்களை தந்தான், செல்வத்தை தந்தான், அமைதியை தந்தான், நிம்மதியை தந்தான். அதற்கு உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல ஒரு பெண்மணி வாராங்க, எங்க ஹீராவிலிருந்து, பாக்தாத்திலிருந்து. அந்த பெண்மணி தனியா வந்து தன்னுடைய உம்ராவுடைய அமலை, தவாஃபுடைய அமலை முடிச்சிட்டு வெளியில வாராங்க. அதற்கு உமர் கத்தாப் ரழியல்லாஹு கேட்கிறாங்க, தாயே நீங்க எங்க இருந்து வாரீங்க? நான் ஈராக்கிலிருந்து. ஈராக்கில் எந்த பகுதியிலிருந்து? நான் ஹீராவிலிருந்து. எப்படி உங்களோட சஃபர், உங்களோட தூணை எப்படி, உங்களோட பாதுகாப்பு எப்படி? அவர் சொல்றா, இல்ல நான் தனியா தான் வந்தேன், எனக்கு வேற ஒருத்தரும் இல்லை என்னை கூட்டிக்கொள் வாரத்துக்கு. நான் ஹீராவுல புறப்பட்டதிலிருந்து இங்க மக்காவை வந்து சேருகின்ற வரைக்கும் பாதையில எத்தனை பேரை சந்தித்தேனோ அத்துணை பேரையும் என்னுடைய சொந்த சகோதரன் மாதிரி கண்டேன். எத்தனை பெண்களை கண்டேனோ அத்துணை பேர்களையும் என்னுடைய சொந்த சகோதரி மாதிரி கண்டேன். எனக்கு எந்த வகையான ஆபத்தும் இல்ல, அச்சமும் இல்ல, பயமுறுத்தலும் இல்ல. ஆரம்பத்துல மக்காவுல இஸ்லாத்துடைய ஆரம்ப வேலையில கடுமையான கஷ்டம், இரவேல மட்டுமல்ல பகலையில கூட அச்சம், பயம், பயத்தோட பீதியோட வாழ்ந்தாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி 2.5 தான் ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, அதற்கு பின்னால ஹதரத் உமர் ரழியல்லாஹு ஆட்சிக்கு வரங்க, அவங்க ஆட்சி காலத்துல தான் நடக்குது. அந்த பெண்மணியை பார்த்ததோட அதற்கு மறுக்க சரியான சந்தோஷம், அல்லாஹு அக்பர் என்றாங்க. கேட்டாங்க, ஏன் தக்பீர் சொல்றீங்க? இல்ல ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஒரு சஹாபிய பார்த்து சொன்னாங்க, அவர் வருமானு வந்து சொன்னாரு, கஷ்டம்னு வந்து சொன்னாரு, பயம் ஒன்று வந்து சொன்னாரு. அப்பதான் நபி அவர்கள் சொன்னார்கள், வெகு விரைவில் இப்படியான ஒரு நிலைமை ஒன்று வரும், ஹீராவிலிருந்து ஒரு பெண்மணி வருவா, அவ தட்டம் தனியாக தன்னுடைய ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய தவாஃபுடைய அமல முடிப்பா, அவளுடைய முழு பிரயாணத்தில் அவளுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாத அளவுக்கு ஹீரா முதல் மதீனா வரைக்கும் உண்டான அந்த முழு பிரதேசத்தை அல்லாஹ் அச்சமற்றதாக ஆக்கி வைப்பான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது எல்லாம் நடந்துச்சு. எதன் மூலம்? அவர்கள்ட்ட முழுமையான தீன்,
இபாதத்தாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், குழந்தை வளர்ப்பாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், எல்லாத்தையும் நூற்றுக்கு நூறு இஸ்லாமிய முறைப்படி ஆக்கி கொண்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல வாஜா செய்தது எல்லாத்தையும் பார்க்கிறாங்க. நபி அவர்கள் ஹதீஸ்ல என்னென்ன சொன்னாங்களோ அவைகள் எல்லாத்தையும் கண் கூடாக நிதர்சனமாக பார்க்கிறாங்க. தாவத்துடைய உழைப்பினுடைய நோக்கம் அதுதானே. தாவத்துடைய உழைப்பினுடைய நோக்கம் என்ன? எங்கள்கிட்ட எங்களுடைய ஒவ்வொரு தனி நபருடைய வாழ்க்கையில முழுமையான தீன் வந்துடணும். அந்த தீனின் மூலமாக அல்லாஹுடைய வாதாக்களை நாங்க கண்கூடாக காணணும். நபி அவர்கள் எங்களுக்கு என்னென்ன வாதாக்களை செய்தார்களோ அவைகளை கண்கூடாக நாங்க காணணும். முதலாவது நூற்றாண்டுல சஹாபாக்களும் கண்டாங்க, தாபிகளும் கண்டாங்க. அதற்கு பின்னால் ஒவ்வொரு நூற்றாண்டுல நாங்க பார்க்கலாம் எந்தெந்த காலத்துல முழுமையான தீன் நடைஞ்சிட்டோ தீனின் மூலமாக அல்லாஹுடைய எல்லா வகையான உதவிகளையும் கண்டு கொண்டாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஆனா இந்த தீன்ல யார் இதுக்கு பங்களிப்பு செய்தாங்க? வெறும் படித்தவர்கள் மட்டுமா, அல்லது செல்வந்தர்கள் மட்டுமா, அல்லது வேற ஏதாவது ஆற்றல்கள் திறமைகள் உள்ளவர்கள் மட்டுமாண்டா? ஒட்டுமொத்த சஹாபாக்கள் இந்த தீனுக்கு பங்களிப்பு செய்தாங்க. ஒட்டுமொத்த சஹாபாக்கள் அதுல ஆக ஹபஷாவில் இருந்து வந்த ஹதரத் பிலால் ரவி அல்லாஹு அன்பு அவர்கள் முதல் ஹதரத் அப்துல் ரஹ்மான் ரவி அல்லாஹு அன்பு அவர்கள் வர யாரும் இதுல விதி விலக்க அல்ல. வறுமையில் இருந்தாங்க, கஷ்டத்தில் இருந்தாங்க, அடிமைகளாக இருந்தாங்க, வெளிநாட்டில இருந்து வந்தாங்க, எல்லாரும் ஒட்டுமொத்தமாக இந்த தீனுக்கு பங்களிப்பு செய்தாங்க. ஆண்களும் செய்கிறார்கள், பெண்களும் செய்யறாங்க. சில நேரத்துல சிலர்களுடைய உள்ளத்துல வரலாம், வசதி உள்ளவங்க செய்யறாங்க நாங்க என்ன செய்ய, வசதி உள்ளவங்க செய்யறாங்க நாங்க என்ன செய்ய. ஆனா அந்த தபூக்குடி யுத்தத்துடைய வேலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா கரெக்டா பணம் சேகரித்து கொண்டு இருக்கிறாங்க. வசதியானவங்க பணத்தை ஈத்த பணத்தை கொண்டு வாங்க. அப்ப எல்லாரும் அவங்கவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறாங்க. அதுல உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆக கூடுதலாக கொடுக்கறாங்க. ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஆக கூடுதலாக கொடுக்கறாங்க. மதீனாவில் இருந்து தபூக் சரியான தூரம் ஒரு 650-700 கிலோமீட்டர் இருக்கும். அதனால வாகனத்துல தான் போகணும், நடந்து போறாண்ட எத்தனையோ கிழமை கணக்கில் ஆகும். அப்ப சில சகாபாக்கள் வந்து கேட்கிறாங்க, யார சூழல்லாம் இப்படித்தான் நீங்க சகாபாக்கள் உற்சாகப்படுத்துறீங்க, செலவழிக்க சொன்னீங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போக சொன்னீங்க, போறவங்களும் போறாங்க, பணத்தை காசை கொடுக்கறவங்களும் கொடுக்கறாங்க, எங்களுக்கும் சரியான ஆசை, ஆனா எங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில போவதற்குரிய வசதிகள் ஒன்றுமே இல்லை, எங்கள்கிட்ட பணமும் இல்லை, காசும் இல்லை, வாகனமும் இல்லை, ஒரு கழுதை இருந்தால் அதுலயாவது எரிவரையிடும், நீங்க வேணும்னா ஏதாவது ஒரு வாகனத்துல எங்களை ஏற்றி விடுங்க, நாங்க போறதுக்கு தயார். அப்ப நபி அவங்க சொன்னாங்க, இப்ப இருக்கிற நிலைமையில உங்களை ஏற்றி அனுப்புறதுக்கு வாகனம் கூட இல்லை. குர்ஆன்ல வருது, லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலை, உங்களை ஏற்றி விடுவதற்காக வேண்டி உண்டான வாகனம் கூட என்னிடத்தில் இப்பொழுது இல்லை. வந்த சஹாபாக்கள் சரி நாங்க சூழலாட்ட போனோம், நாங்க கேட்டோம், எங்களை ஏற்றி அனுப்ப சொன்னோம், நம்பியவங்க ஒன்றும் இல்லான்னு சொன்னாங்க. சரி எங்களை வேலை முடிக்கிறது கொஞ்சம் சந்தோஷமாக வந்தாங்க. குர்ஆன் நல்லா கூறுகின்றான், நபியவங்க இப்படி சொன்னதோட அவர்கள் திரும்பி வாராங்க. தவல்லோ வஅயுனுஹும் தஃபீது மின தம்இ ஹஸனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன். அவர்கள் திரும்பி வருகின்றார்கள், அவர்களுடைய கண்கள் இருந்த மாலை மாலையாக கண்ணீர் வடித்த நிலையில் என்ன சொல்றாங்க, அல்லாஹு மாயுன் பெகோன், அல்லாஹுடைய பாதையில சில விஷயங்கள் கொண்டுமே கிடைக்காது. குர்ஆன்ல ஒரு ஆயத்தை அல்லாஹ் சொல்றான், அவங்க லேசான முறையில கண்ணீர் வடிச்சிருந்து அல்லாஹ் சொல்வானா, அவங்கள அந்த கல்புடைய உள்ளத்துடைய நிலைமைகள் எப்படி இருந்திருக்கும்? அப்ப அவர்களுடைய வடிவத்தில் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு கவலைப்பட்டு இருப்பாங்க. அவர்கள் எல்லாத்தையும் தீனில சம்பந்தப்பட்ட கலப்பதற்குரிய உற்சாகத்தை படுத்தினாங்க. அதுல ஏழைகளும் தன்னுடைய பங்குகளை செய்தாங்க, செல்வந்தர்களும் அவங்களோட பங்குகளை செய்தாங்க. காலால ஊனமுற்றவராக இருந்தாலும் சரி அவரும் பின்வாங்கல்ல. அதுல அங்கு அம்பரிபுல் ஜமோ ஹரதி அல்லாஹ் 20 வயதை தாண்டியவர், அவருடைய காலால நடக்கையில ஊனமுற்றவர்,
குர்ஆன்ல தெளிவாகவே வந்துருச்சு, லைஸல் அமா ஹரஜுன் வலா அலல் அஹ்ரஜி ஹரஜுன் வலா அலல் மரீதி ஹரஜுன். கண் தெரியாதவர், காலால் நடக்க முடியாதவர், நோயாளி, அவர்கள் மீது குற்றம் இல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில போகல குற்றமே இல்ல. இருந்தாலும் ஹதரத் அம்ருல் ஜமோ ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, வீட்டிலிருந்து ரெடி ஆகிறாங்க அல்லாஹ்வுடைய பாதையில போவதற்கு. மகன்மார் வந்து சொல்றாங்க, பாப்பா உங்களுக்கு கடமை இல்ல, உங்களுக்கு அவசியம் இல்ல, நாங்க போறோம் நீங்கிறீங்க. ஆனா அவர் கேட்கல, அவருடைய அந்த ஊனமுற்ற நிலையிலே போறார் அல்லாஹ்வுடைய பாதையில. அது நீண்ட சரித்திரம், வீட்டிலிருந்து வெளியாகும் பொழுதே துவா கேட்டுக்கொண்டு போறாரு, அல்லாஹும்மா தருத்தனி இலா அஹ்லீ, யா அல்லாஹ் என்ன என்னுடைய குடும்பத்தின் பக்கம் திருப்பி அனுப்பி வைத்து விடாது. நாங்க கொஞ்சம் யோசிக்கோம், இந்த துவா எங்களை கற்பனையில வருமா? உலகத்துல சஃபர் போகும்போது எங்களுக்கு படிச்சு தந்த துஆவே வேற. அல்லாஹும் தூரத்தை சுருக்கி தந்திருவாயாக, முன்னால பின்னால பாதுகாப்படைப்பாயாக. நபியவர்கள் காட்டி தந்த துஆவே இதுதான். ஆனா ஹதரத் அம்ருல் ஜமூ ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட துஆ எப்படி இருந்தா, யா அல்லாஹ் என்னை என்னுடைய குடும்பத்தின் பக்கம் திருப்பி அனுப்பி வைத்து விடாதே என்று துஆ செய்து கொண்டு போறாங்க. அப்ப அவர்கள் அந்த உணர்வை பாருங்க, அல்லாஹுடைய பாதையில ஷஹீத் ஆகணும், நான் திரும்பி என்னுடைய வீட்டுக்கு திரும்பி வரணும் என்ற ஆசை, அந்த ஆர்வம், விருப்பம் இல்லை. அதனாலதான் வாயால துஆ செய்யறாங்க. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் எதையும் சொல்லிக் கொண்டு வாரோம் என்றா, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் தீனுக்கு பங்களிப்பு செய்ய உற்சாகப்படுத்தினாங்க. அதனால எல்லா தரப்பில் உள்ளவர்களும் அவர்களால முடிந்த அளவு செய்தாங்க. நபி அவர்கள் ஹிஜ்ரத் போறாங்க, அந்த ஹிஜ்ரத்துல தானும் பங்கெடுக்கணும். ஹதரத் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க, உணவு எடுத்துக்கொண்டு போறாங்க. முதலாவது ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் போறாங்க. அந்த வேலையில மதீனாவது கொஞ்சமாவது பரவாயில்லை, மதீனாவுடைய மக்களோட ஒரு தாறு பயப்பட்டுருச்சு, அந்த உடன்படிக்கை ஒரு ரெண்டு தடவை உடன்படிக்கை நடந்துச்சு, மதீனாவாசிகள் வந்தாங்க, அவர்களோட உடன்படிக்கை நடந்த ஒரு தாறு ஒரு அறிமுகம் ஒன்று இருக்கு. ஹபஷா எத்தியோப்பியாவை பொறுத்த வரைக்கும் எந்த வகையான அறிமுகமும் இல்லை. அந்த முதலாவது ஹபஷாவுடைய ஹிஜ்ரத்துல நபியுடைய மகள் ஹதரத் ருக்கையா போனாங்க. நாங்க கொஞ்சம் யோசிக்கணும், இதுவரைக்கும் எந்த வகையான அறிமுகமும் இல்ல, யாரும் இல்ல, எவரும் இல்ல. நபி அவர்கள் தன்னுடைய சொந்த மகளை அனுப்பினாங்க, தன்னுடைய மருமகன் ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபானோட, ஹதரத் ஜஃபர் இப்னு அபி தாலிப், ஹதரத் அஸ்மா பின்த் உமைஸ் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை கூட்டிக் கொண்டு போனாங்க. ஆண்கள் போன மாதிரி சில பெண்மணிகளும் போனாங்க. எங்களுக்கு அந்த ஹிஜ்ரத்தை கற்பனை பண்ணேல எப்படி இருக்கும் என்று சொல்லி, அந்த காலத்துல சில வருஷங்களுக்கு முன்னால எங்களோட நாட்டுல அந்த 1990 ஜப்னால இருந்து எல்லாம் வெளியாக்கினாங்களே ஒரே ஒரு இரவோடு இரவா, ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு 1 hour டைமை தந்து நீங்க ஈக்கிறது எல்லாத்தையும் ஒரு வாளியில கொண்டு வந்து போடுங்க, கையில ஒரு 500 காசை தந்துட்டு இரவோடு இரவா அனுப்பினாங்களே, அவங்கள்ட்ட கேட்டா வேலை, அங்கிருந்து வெளியானவங்கள்ட்ட கேட்ட விளக்கும் எங்கட அந்த உணர்வு எப்படி இருந்துச்சு. அதை விட மோசமான உணர்வு தான் ஹபஷாக்கு போறாங்க, எத்தியோப்பியாவுக்கு போறாங்க. நபி அவர்கள் தன்னுடைய மகளை அனுப்பி வச்சாங்க, தன்னுடைய மருமகன் ஜாபர் பின் அபி தாலிப் அனுப்பி வச்சாங்க. இப்ப நான் எதை சொல்ல வரேன்னா, எந்தெந்த இடத்துல யார் யாரு தீனுடைய தகாதா முஜாஹதாவுக்கு தேவை வந்துச்சோ எல்லாரும் அதில் ஈடுபட்டாங்க. ஒரு வேண்டா வெறுப்போட பாரமாக சுமையாக கருதல், அதுதான் எங்களுக்கும் அவங்களுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம். அல்லாஹ் எங்களை கபூல் செய்யணும். சில பேரை நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம், எங்களை உள்ளத்தில் உள்ள நீயத்து அல்லாவுக்கு தான் தெரியும். நாங்கள் எந்த நீயத்தோட செய்யறோம், ஆசையோட செய்யறோமா, ஆர்வத்தோட செய்யறோமா, விருப்பத்தோட செய்யறோமா, அல்லது வேற யாராவது பார்த்து என்னமோ நினைப்பாங்க, என்னமோ சொல்லுவாங்க, மற்றவர்களுக்காக இது செய்யறோமா, அல்லாவுக்கு தெரியும். ஆனா அன்று அவர்கள் செய்தாங்க, அவங்களோட செயல்களை வச்சே விளங்கிக் கொள்ளலாம் எவ்வளவு ஆசையோடு அல்லாஹுடைய பாதையில போறாங்க. ஹதரத் அஸ்மா பின் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வாப்பாவுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் உணவெடுத்துக் கொண்டு போறாங்க. அந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் நாங்க யோசிக்கோம், ஹிஜ்ரத்துடைய பயணம் எப்படி இருந்தா, ரசூலுல்லாஹ்வை தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வோட ஹதரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன செய்தியும் தெரியும். அவ்வாறு தெரிந்திருந்தும் கூட அவங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளவு தைரியமா ஹதரத் அஸ்மா உணவெடுத்துக் கொண்டு போறாங்க. அபு ஜஹல் சந்திக்கிறான் வழியில, ஹதரத் அஸ்மாவை சந்திச்சு கேட்கிறான், நீ எங்க போறா? உனக்கு நல்லா தெரியும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருக்கிறாங்க, உங்களோட வாப்பா எங்க இருக்கிறாங்க, நீ காட்டு சொல்லி ஹதரத் அஸ்மாவை பிடிச்சி அடிச்சு அதட்டி துன்புறுத்தி எந்த அளவுக்கு சரித்திரத்துல வருது. ஹதரத் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா அடிச்சு அடிச்சு அவன் தன்னுடைய கையால ஓங்கி தள்ளி விடுகின்றான். அந்த பெண்மணி பேசி ஒரு பாறாங்கல்ல விழுந்துட்டா, காதல போட்டு இந்த காதல் பூம் கலந்து விழுந்துருச்சு. இப்ப ஹதரத் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா அவனுக்கு வேதனை, அவன் அபூ ஜஹல் அடிக்கிறான், கேட்கிற நீ சொல்றியா இல்லையா, நான் விடமாட்டேன்னு. அந்த நேரத்துல ஹதரத் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னாங்க, நீ அடிச்சு அடிச்சு கடைசியில் என்ன செய்யணும், என்னுடைய உயிரை வாங்கலாம் அவ்வளவுதான், அதுக்கு மேல என்ன துணியால என்ன நடக்க போகுது, நீ அடித்து அடித்து வேணும் என்றால் என்னுடைய உயிரை எடுத்துக்கொள், அதை விடுவதற்கு தயார். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற இடத்தை நான் சொல்வதற்கு தயார் இல்லை. அந்த நேரத்தில் பொய் சொல்ல அனுமதிக்குது. இந்த மாதிரியான நிர்பந்தமான கட்டங்கள்ல சில பேர் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு பொய் சொல்லலாம், ஆனா ஹதரத் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா அந்த நேரத்திலே பொய் சொல்லல. அவ என்ன சொன்ன, நான் என்னுடைய வாப்பாவும் ரசூலுல்லாவும் இருக்கிற இடம் தெரியும், உனக்கு காட்ட மாட்டேன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அப்ப தீனுக்காக வேண்டி தியாகம் செய்யறாங்க. அந்த அஸ்மாவால கிடைச்ச புள்ள தான் யாரு, ஹதரத் அப்துல்லாஹி இப்னு சுபைர் ரழியல்லாஹு அன்ஹு. அந்த அப்துல்லாஹி இப்னு சுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு அல்லாஹ் எப்படி எப்படி எல்லாம் வேலைகளை வாங்குறார். இப்படி நாங்கள் சஹாபாக்கள் ஆண்களையும் பார்க்கலாம், பெண்மணிகளையும் பார்க்கலாம். அவங்கள தீனுக்கு ஹிதுமை செய்வதற்கு பெரிசா படிச்சிருக்கணும், வசதிகள் இருக்கணும், சொத்து செல்வங்கள் இருக்கணும். அப்படி இருந்தா தான் எங்களுக்கு தீனுக்கு ஹிதுமை செய்யலாம், எங்களால தீனுடைய வேலை செய்யலாம் என்று இருக்கல்ல. அதுல தொம்மு சுலை மிரதி அல்லாஹு அன்ஹா யாரு, மாலிக்கபுடன் நபர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள், ஒருவர் அந்த பெண்ணை திருமணம் முடித்திருந்தாங்க. ஒன்று அவர் மதம் மாறுறாரு அல்லது அவர் இறந்துட்டாரு. ஹதரத் உம்மு சுலைமான் ரழியல்லாஹு அன்ஹா இப்ப விதவையாக ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பிள்ளைத்தான் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு. இப்ப அனஸை வளர்க்கணும், ஆம்பளை பிள்ளைய ஒண்டிக்கு வளர்த்தெடுக்கணும், எனக்கு வேற துணை ஒன்று இல்லை, எனக்கு உதவிக்கு யாரும் இல்லை. பலர்கள் வந்து ஹதரத் உம்மு சுலைமான் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பெண் கேட்டாங்க. ஹதரத் உம்மு சுலைமான் ரழியல்லாஹு அன்ஹா சொல்லிவிட்டாங்க, வல்லாஹி லா அதஸவ்வஜு ஹத்தா யதஸவ்வஜனி அனஸ். அனஸ் பெரியவராகி அனஸ் எனக்கு திருமணம் முடித்து வைக்கிற வரைக்கும் நான் திருமணம் முடிக்க மாட்டேன் அப்படின்ற என்ன, என்னுடைய அனசை நான் வளர்த்து ஆளாக்குவேன், என்னுடைய அனஸ் அவர் பெரியவராக ஆகணும், அதனால் நான் திருமணம் முடிக்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்து சட்டம் தனியாக இருந்து ஹதரத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை வளர்க்கிறாங்க. வளர்த்து நல்ல ஒரு கட்டம் வந்ததற்கு பின்னால, பருவ வயது அடைஞ்சதற்கு பின்னால, அது ஒரே ஒரு ஆம்பளை புள்ள மாப்பிள்ளையும் இல்லை. ரசூலுல்லாஹி கொண்டு வந்து கொடுக்கறாங்க, ஹாதா அனஸ் ஹாதி முக்கையா ரசூலும், இதோ அனஸ் உங்களோட ஹாதிமா நீங்க வச்சுக்கோங்க என்னுடைய புள்ள. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதுக்கு பின்னால தான் அபு தல்ஹா வந்து ஹதரத் உம்மு சுலைமா கல்யாணம் முடிக்கணும், திருமணம் முடிக்கணும்னு பெண் கேட்கிறான். கேட்டது அபு தல்ஹா, அவர் ஏற்கனவே நல்ல வசதியானவர், செல்வந்தமானவர், செல்வம் உள்ளவர். ஹதரத் உம்மு சுலைம் எதை கேட்டிருந்தாலும் எதை வேண்டியிருந்தாலும் அவர் கொடுப்பதற்கு தயார். ஆனா ஹதரத் உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா அந்த நேரத்துல முதலாவது அபு தல்ஹா கிட்ட சொன்ன வார்த்தை என்ன, யா அபா தல்ஹா வல்லாஹி மா மிஸ்லுக யா அபா தல்ஹா லா துரன். அபு தல்ஹா, உங்களை மாதிரியான ஒரு ஆள் நீங்க ஒரு வேண்டுதல திருமணத்துடைய நிக்காஹுடைய இதை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறீங்க, அதை திருப்பி அனுப்பலாம், ஆனா நான் உங்களை திருமணம் முடிக்கல, வான முஸ்லிமா வாத்த காஃபிர், நான் முஸ்லீம் ஆயிக்கிறேன், நீங்க காஃபிர் ஆயிக்கிறீங்க, முதலாவது இந்த திருமணம் நிக்காஹே செல்லுபடி ஆகாது. எங்களுடைய இலங்கையிலே சில ஆட்கள் சில விரும்பினாங்க, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் விரும்பிட்டாங்க, அதனால நாங்க ரெஜிஸ்டர் பண்ண, அது ரெஜிஸ்டர் இல்லாத தினம் நிக்காக நடக்கணும்னா இஸ்லாம் அது ஷர்த்து, இஸ்லாம் கட்டாயம், ரெண்டு பேரும் ஆணும் பெண்ணும் முஸ்லீமா இருந்தால் தான் அந்த நிக்காக செல்லுபடி ஆகும். அவங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆள் முஸ்லீம் இல்ல, நிக்காக இல்ல, உலக சட்டத்தில் வேணும்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி என்று சொன்னாலும் இஸ்லாமிய முறைப்படி நிக்காக இல்லாத ஜினா. ஹதரத் முஸ்லீம் என்ன சொன்னாங்க, நீங்க காசு அழிக்கிறீங்க, நான் முஸ்லீமாவா அழிக்கிறேன், இந்த உங்களோட குஃப்ரு உங்களோட ஷிர்க்கு எங்களோட நிக்காஹுக்கு தடையாயிருக்குது, அதனால நீங்க கலிமா சொல்லுங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா நீங்க எனக்கு மகர் கூட தர தேவையில்ல, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதே என்னுடைய திருமணத்துடைய மகராக ஆக்கி உங்களோட முடிப்பதற்கு தயார். அந்த யோசிக்கணும், அந்த நேரத்தில் அந்த பெண்மணிக்கு எவ்வளவு தேவைகள் இருந்துச்சு, பணத்துடைய இன்னும் செல்வங்களுடைய பல தேவைகள் இருந்திருக்கும். ஆனா அந்த பெண்மணி அவைகள் ஒன்றே முன்னால வைக்காம இவருக்கு என்ன சொன்னாங்க, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதையே என்னுடைய மகராக ஆக்கி உங்களை முடிப்பதற்கு நான் தயார். ஏற்றுக்கொள்றாரு, கலிமா சொல்றாரு, ஹதரத்து முஸ்லீம் ரதி அல்லாஹு அன்ஹு அவங்களை முடிக்கிறாங்க. அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும், புகாரிலே வர ரிவாயத் தான். அதுக்கு பின்னால அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்றாங்க, ஒரு குழந்தைய ஒன்று அல்லாஹ் கொடுக்கறான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அந்த குழந்தையும் சின்ன வயதிலேயே இறந்துருச்சு. ஒரு நாள் அபூ தல்ஹா வெளியில போயிட்டு வந்து தன்னுடைய மனைவியை கேட்கிறாரு, புள்ள எப்படி இருக்குது? அந்த பெண்மணியும் சூசகமாக புள்ள நல்ல சுகத்தோடு இருக்குது, நிரந்தரமான சுகம் அதை நாங்க கொடுக்கணும் தானே என்று சொல்லி தன்னுடைய புள்ள இறந்த செய்தி கொஞ்சம் யோசிங்க எவ்வளவு தைரியம் இருக்கும். ஒரு தாய்க்கு ஒரு புள்ள மூத்தா போனா அந்த மரணித்த செய்தியை மறைக்கலுங்க ஒரு உம்மாவால. அந்த செய்தியை அப்படி மறைச்சி தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய செல்மத்துகள் பணிவீரைகள் எல்லாத்தையும் செஞ்சு நல்ல ஒரு நிலைக்கு வந்ததற்கு பின்னால் அந்த பெண்மணி கூறுகின்றார். இப்ப அவருக்கு சரியான ஆத்திரம், நீங்க முதல்ல சொல்லல அப்படி இப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில ரசூலுல்லாஹி பேசி சொன்னதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரக்கல்லாஹு லக்குமா ஃபீலே லத்திக்குமா, நேற்றிரவு உங்களோட இரவுல அல்லாஹ் பரக்க செய்வானாண்டு துவா செஞ்சு அதுல மீண்டும் அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு புள்ளைய கொடுத்து அந்த புள்ளைய எடுத்து கொண்டு வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியில வைக்கிறாங்க. நபி அவர்கள் அந்த புள்ளைக்கு தஹ்னீக் செய்து அந்த புள்ளைக்கு நபி அவர்களே பேர் வைக்கிறாங்க அப்துல்லா சொல்லும். ரிவாயத்தில் வருது இந்த அப்துல்லா பெரியவராக ஆகி இவர் திருமணம் முடிச்சு இவருக்கு அல்லாஹ் 9 ஆண் குழந்தைகளை கொடுக்கிறான். அந்த 9 ஆண் குழந்தைகளும் ஹாபிதுகளாக ஆலிம்களாக பின்னொரு காலத்தில் மாறுறாங்க. இது யாருடைய தியாகம்? இந்த ஹதரத் உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவங்களோட தியாகம். அந்த பெண்மணி ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டா, அதனுடைய பிரதிபலன் தான் அவர்களுக்கு அப்துல்லான்னு ஒரு புள்ளைய கொடுத்து அந்த தாய் தியாகத்தோடு தன்னுடைய புள்ளையை வளர்த்தால், அதனால் அந்த பேர் அந்த புள்ளைக்கு கிடைச்ச 9 ஆண் குழந்தைகளும் ஹாபிர்களாக ஆளுங்களாக மாறிவிடுறாங்க. ஹதரத் அனசுக்கு அல்லாஹ் எப்படி மறக்க செய்தான்? ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்கள்ட்ட 10 வருஷமா ஹிஜ்ரத் செய்யறாங்க. ஒரே ஒரு நாள் கூட நபி அவர்கள் அனஸ் நிமப்பாள் அனஸ் ஏன் இதை செஞ்சீங்க அல்லது ஏன் செய்யல, ஒரே ஒரு தடவை கூட கேட்டதில்லை. நாங்க எங்கள்கிட்ட வேலை செய்யறவங்களை ஒரு நாளைக்கு அல்லது ஒரு கிழமைக்கு ஒரு மாசியில் எத்தனை தடவை சொல்லிருக்கோம்? சொரங்க 10 வருஷம் கதம் துளி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷர சினின் 10 வருடம் ஹிஜ்ரத் செய்தேன், ஒரே ஒரு நாள் கூட ஏன் செஞ்சீங்க அல்லது ஏன் செய்யலன்னு கேட்டதில்ல. அந்த நேரத்தில் தான் நபி அவர்கள் ஹதரத் அனஸுக்கு துவா செய்யறாங்க. அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீ மாலிஹி வ ஃபீ வலதிஹி, யா அல்லாஹ் அவருடைய பொருளே நீ பரக்க செய்வாயாக, அவருடைய குழந்தைகளே நீ பரக்க செய்வாயாக. ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அறிவிப்பாங்க, எந்த அளவுக்கு அல்லாஹ் எனக்கு பரக்க செய்தானல்லா, மக்களுடைய எல்லாருடைய தோட்டங்கள்ல வருடத்தில் ஒரு முறை தான் பழம் காய்க்கும், என்னுடைய தோட்டத்தில் மட்டும் 2 முறை பழம் காய்க்கும். எனக்கு எத்தனை எந்த அளவுக்கு குழந்தை பாக்கியங்களை தந்தான் ஹதீஸ்ல வருது, நான் என்னுடைய கையால 110 குழந்தைகளை அடக்கிக்கிறேன், என்னுடைய கையால 110 அதாவது மகன் பேரன் உட்பட 110 குழந்தைகளை அடக்கி இருக்கிறேன். ஏக காலத்தில் இவர்கள் தவாஃப் செஞ்சா 70 பேர் இவர்களோட சேர்ந்து தவாஃப் செய்வாங்களாம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு வாப்போட 70 புள்ள தவாஃப் செஞ்ச அந்த காட்சி எப்படி இருக்கும்?
ஹதரத் உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா அந்த ஒரு பெண்ணுடைய தியாகம், அந்த தியாகத்தின் மூலமாக ஹதரத் அனஸுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறான். அந்த தியாகத்தின் மூலமாக அவருடைய மகன் அப்துல்லாவுக்கு 9 ஆலிம்களை ஹாஃபிஸ்களாக மாற்றுகின்றான். அது மாத்திரமல்ல, உலகத்திலேயே நபியுடைய வாயால சுவர்க்கவாதின்னு சொல்லப்பட்ட பெண்மணிகளில் உம்மு சுலைமும் ஒருத்தார். நபி அவங்க மியராஜு போன நேரத்துல ஒரு மாளிகை ஒன்று காட்டப்படுது. கேட்கிறாங்க, யாருக்குரிய இந்த மாளிகை? சொன்னாங்க, ரொமைசா பின்த் மில்ஹான், உம்மு அனஸின் மாளிகை. ரொமைசா என்ற பெண்மணி, ரொமைசா மில்ஹானுடைய மகள் ரொமைசா, ஹதரத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹுவோட உம்மாவான உம்மு சுலைமுக்குரிய மாளிகையை தான் இந்த மாளிகை என்று சொல்லி நபி அவர்கள சொல்லப்படுது. அப்ப உலகத்திலேயே நபியுடைய வாயால சுவர்க்கவாதி என்று சொல்லப்பட்ட பெண்மணிகளில் ஒருவர் தான் ஹதரத் உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா. அதே மாதிரி தான் ஹதரத் உம்மு அய்மன் ரழியல்லாஹு அன்ஹா, அவர்களும் நபியுடைய வாயால உலகத்திலேயே சுவர்க்கவாதி என்று சொல்லப்பட்டவங்க. யாராவது சுவர்க்கத்துடைய பெண்ணை திருமணம் முடிக்கணும்னா உம்மு ஐமன முடிங்க, நபியுடைய ஹதீஸ். சுவர்க்கத்துடைய பெண்மணிகளை சுவர்க்கத்தில் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்ட உம்மு ஐமன முடிங்க, நபியுடைய வாயாட உம்மு ஐமன் சுவர்க்கவாதின்னு சொல்லப்பட்ட அந்த உம்மு ஐமன் என்ன செஞ்சாங்க? அவர்களும் ஆரம்பத்தில் தீனுக்காக செய்த கிதமன். நபியுடைய 6வது வயதுல ஹதரத் ஆமீனா அம்மையாரோட மதீனாவுக்கு போறாங்க. நபி அவங்க சின்ன புள்ள, மதீனா போயிட்டு திரும்பி வார வழியில அபவான் இடத்துல ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய தாய் ஆமீனா அம்மையார் இறந்துட்டாங்க. இப்பொழுது நபி அவங்க சின்ன புள்ள, இதுவரைக்கும் ஒரு மையத்தை ஒரு ஜனாசாவை பார்த்துல அவருக்கு தெரியாது. ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய தாயுடைய மையம் அங்க வைக்கப்பட்டிருக்குது. போவாங்க, உம்மா உம்மான்னு பேசுவாங்க, உம்மா பேச மாட்டாங்க, மறுக்க ஓடி அழுது கொண்டு வருவாங்க, திரும்பி போவாங்க, பேசி பார்ப்பாங்க, பேச மாட்டாங்க, மறுக்க அழுது கொண்டு வருவாங்க. ஹதரத் உம்மு அய்மன் ரழியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், எனக்கு ரசூலுல்லாஹ் சின்ன வயதாக இருந்த அந்த நேரத்துல அந்த தன்னுடைய தாய் மரணித்த நேரத்தில் அவர் பட்ட பாட்டை என்னால மறக்க, என்னால வரணிக்கே. ஒரு அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தாயுடைய மௌத்த மக்கள் ஏற்படுத்தி இருக்கலாம், அல்லது மதீனாவோடு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கலாம். மக்கள் ஏற்படுத்தி இருந்தா முழு குரைஷர்கள் சேருவாங்க, மதீனாவுல உண்டாக்கி இருந்தா முழு மதீனத்து மக்களும் சேர்ந்திருப்பாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு மக்காவுடையும் இல்ல, மதீனாவுலயும் இல்ல, நடுக்காட்டுல பாலைவனத்துல அபவாயந்த அடக்குவதற்கும் யாரும் இல்லை. கடைசியில் ஒரு வியாபார கூட்டம் போறாங்க, அவங்களை கூட்டிக் கொண்டு அவங்களை பேசி பேசி வந்து தான் ரசூலுல்லாஹ்வுடைய தாய் அடக்கம் செய்யப்படுறாங்க. அந்த நேரத்துல தான் உம்மு அய்மன் ஹதரத் ரசூலுல்லாஹ்வை மக்காவுக்கு கூட்டிக் கொண்டு வர, கூட்டிக் கொண்டு வந்து அதனால உம்மா மாதிரி வளர்த்தாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உம்மு அய்மன் உம்மி பாத உம்மி, என்னுடைய உண்மையான உம்மாவுக்கு பின்னால என்னுடைய 2வது உம்மாண்டா உம்மு அய்மன் தான். என்னுடைய உண்மையான தாய்க்கு பின்னால 2வது தாய் என்றா அது உம்மு அய்மன் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். அப்ப அவர்களுடைய விடயத்திலையும் நபி அவர்கள் சொன்னாங்க சுவர்க்கவாதின்னு சொல்லி. அப்ப அந்த அளவுக்கு நபியுடைய வாயால சுவர்க்கவாதின்னு சொல்லப்படுவதற்குரிய காரணம் என்ன? அதுல தும்மு ஐமன் ரழியல்லாஹு அன்ஹாவோட தியாகம். ஹிஜ்ரத்துடைய வேலையில தனியா போறாங்க இவங்க, தனியா உம்மு ஐமன் ரழியல்லாஹு அன்ஹா தனியா ஹிஜ்ரத் செய்யறாங்க. கடுமையான தாகம், ரமதானுடைய காலம் நினைக்கிறேன், கடுமையான தாகம். இப்ப அவங்களுக்கு நோம்பு திறக்கிறது அல்லது மற்ற காலம் வைங்க, கடுமையான தாகம், 4 பக்கத்துல தண்ணீர் இல்ல. ஹயாத்து சஹாபாவுடைய வருது, இப்ப அல்லாஹ்ட துவா செய்யறாங்க, வானத்திலிருந்து ஒரு வாடி நீரை இறக்கி அவர்களுடைய தாகத்தை எல்லாம் தீர்த்து வைத்திருக்கிறாங்க. நாங்க எதை சொல்ல வரோம்? இப்படி பல பெண்மணிகளுடைய வரலாறுகளை பார்க்கலாம். அவங்க பெரிசா படிச்சிக்கல, அவங்கள்ட்ட பெரிசா செல்வங்கள் இருக்கல, அவர்கள்ட்ட பெரிசா சொத்து செல்வங்கள் இருக்கல, அல்லது உலகத்துல மக்கள் எதை பெரிதாக நினைப்பாங்களோ இருக்கல. இருந்தாலும் அவர்களுடைய வறுமையோட கஷ்டத்தோட சிரமங்களோட தீனுக்காக பாடுபட்டாங்க. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய சந்ததிகள் எப்படி ஆக்கினான், அவர்களுக்கு சொர்க்கத்தில் எப்படி எப்படியான பாக்கியங்களை நான் கொடுப்பான், குர்ஆன் மூலமா ஹதீஸின் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். மேலான தாய்மார்களே சகோதரிகளே, நாங்க எதை சொல்ல வரோம்? நாங்க இந்த காலத்துல நாங்க என்ன செய்ய, இன்னைக்கு மாஷா அல்லாஹ் தீன் நல்லா வளர்ந்துருச்சு. தீனுடைய வேலை அல்லாஹ் யார் யாரையோ வச்சு வாங்கி கொண்டிருக்கிறான். நேற்று முன்னாள் இஸ்லாத்துக்கு வந்தவர்களை கொண்டு அல்லாஹ் எப்படியோ வாங்கி கொண்டிருக்கிறான். ஆனா இன்றைக்கு நாங்க பரம்பரை முஸ்லீம்கள் நாங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் தீனுக்கு? நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், நாங்க எங்களால தீனுக்கு என்ன நடந்துருச்சு, அல்லது ஆக குறைந்தபட்சம் நாங்க எங்களை புள்ள குட்டிகளை ஆவது இஸ்லாமிய முறைப்படி நாங்க வளர்த்துட்டோமா இல்லையா? அது கூட நாங்க செயலாட்டி எவ்வளவு பெரிய நாங்க துர்பாக்கியசாலிகள். அன்றைக்கு சஹாபாக்கள், பின்னால வந்த தாபிஈன்கள், அதற்கு பின்னால வந்த தபா தாபிஈன்கள், அவர்கள் அவர்களை பத்தி மட்டுமல்ல உம்மத்தை பத்தி கவலைப்பட்டாங்க. உம்மத்திற்காக தியாகம் செய்தார். ஹலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய மனைவி ஜுபைதா ஹதூனை பத்தி வருது. ஜுபைதான்றது பெரிய ஒரு ராணி மாதிரி. ஏண்டா அந்த ஹாரூன் ரஷீதுடைய ஆட்சி மிக பரந்த விரிந்த ஒரு பகுதி ஆட்சி செய்தார். ஹாரூன் ரஷீத் அவருடைய மனைவி ஜுபைதா ஹாத்தூன் அவ்வளவு ஆடம்பரமாக வாழலாம். ஆனா அந்த பெண்மணிய பத்தி வருது, அவங்களோட தர்பாரல அவங்களோட அந்த மாளிகையில 100 ஹாபிசாக்களை வச்சான் அடிமைகளாக வச்சிருந்தாங்க. 100 ஹாபிசாக்கள் அடிமைகளாக இருந்தாங்க. உத்தரவிட்டாங்க 10 ஹாபிசாக்கள் நீங்க உண்டா குரான் ஓதும், ஒரு ஆள் 3 ஜுஸ் பண்ணி ஓதணும், 10 பேர் சேர்ந்து ஒரு குரான முடிப்பாங்க. முடிச்சதோட நம்பர் 2 ரெண்டாவது குரூப் வரணும், 3வது குரூப் வரணும், 4வது குரூப் வரணும். இப்படி 24 மணி நேரமும் அவர்களுடைய மாளிகையில குரானுடைய சப்தம் எப்படி இருந்திருக்கு? நாங்க யோசிக்கணும், எங்கட சின்ன காலங்கள்ல, எங்கட பெரிசா வசதிகள் இருக்கல, நாங்க இலங்கையில பல பகுதிகளில் வாழ்றவங்க, எங்களோட ஊர்களுடைய நிலைமைகள் என்ன, எங்களோட வீட்டுடைய நிலைமைகள் என்ன? ஆனா வசதியோ வாய்ப்போ வாகனமோ பெரிசா பொருள் அப்படி இப்படி ஒன்றும் இல்லை. ஒரு 25-30 வருஷங்களுக்கு முன்னால ஊர்களில் வாகனங்கள் இருக்கிறோம், பைக்கும் இல்லை ஆட்டோவும் இல்லை, ஏதோ ஒரு எளிமையான வாழ்க்கை. ஆனா குடும்பங்கள் எவ்வளவு செழிப்பா வாழ்ந்தாங்க, எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. வீட்டுல எப்படி மகரிபான குரானுடைய சப்தம், காலையில குரானுடைய சப்தம். இன்னைக்கு நாங்க பார்க்கணும், எங்களோட உமா பாப்பா செய்யறத பார்த்தோம் நாங்க. ஆனா நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், நாங்க செய்யறத எங்களோட புள்ளகள் பாக்குறாங்களா? எங்களோட புள்ள முழுக்க அந்த காட்சியை நாங்க ஏற்படுத்தி கொடுத்தோமா? இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க நல்லா பயான கேட்டா போதும், பயான் கேட்கறது அமலுன்னு நினைக்கிறாங்க. நாங்க எங்களோட வீட்டுடைய சூழலை மாத்திட்டோமா? நான் இஸ்தாருக்கு முன்னால நான் துவா செய்யற காட்சி எங்க புள்ள பாக்குதா? நான் சஹருக்கு முன்னால் எழுப்பிட்ட சஹஜ்ஜு தொழுவுரத்தை என்னுடைய புள்ள பாக்குதா? என்னுடைய மகள் பாக்குதா? என்னுடைய மகன் பாக்குதா? அல்லாஹ் மன்னிக்கணும், இன்னைக்கு எங்களோட வீட்டுடைய நிலைமைகள் என்ன? வீட்டுக்குள்ள வந்தா மகன் ஒரு செட்டியில் உட்கார்ந்து அவர் ஒரு ஐபேட்ல, மகன் அவன் ஒரு போன் எடுத்துக்கொண்டு அவ போன்ல, அல்லது இன்டர்நெட்ல, அல்லது கம்ப்யூட்டர்ல. நாங்க யோசிக்கணும், எங்களோட வீட்டுடைய நிலைமைகள் எப்படி இருக்குது? எங்களுடைய உமா பாப்பா செஞ்ச நல்ல அமல்களை நாங்க பார்த்து அது என்ன நாங்க மறக்கல்ல, ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாவது செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆனா எங்களை புள்ள குட்டிகள் பார்ப்பதற்குரிய சூழலை நாங்க உருவாக்காட்டி நாங்க மௌத்தா போனதுக்கு பின்னால் அவங்களோட நிலைமை என்ன? அதற்கு பின்னால் அவர்களுடைய புள்ளகளுடைய புள்ளகள் பேரன் பேச்சுகளுடைய நிலைமை என்ன ஆகும்? நாங்க இந்த அளவுக்காவது எங்களை ஆக குறைந்தபட்சம் வீட்டுல வளர்ற மகனை மகனையாவது இஸ்லாமிய முறைப்படி அந்த சூழல்ல வளர்க்காட்டி எவ்வளவு பெரிய நஷ்டம். நம்ம உம்மத்துக்கு அப்ப என்ன செய்ய போறோம், சமூகத்துக்கு என்ன செய்ய போறோம்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எந்த குறையும் பேச்சு இல்லை. இங்க நாங்க எல்லாரும் வசதியோட இருக்கிறோம். எங்கட ஊர்கள் நல்லா சில கிராமங்கள் இருக்குது, எல்லாத்திலையும் இல்ல. வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தா வீட்டில் உள்ள சின்ன புள்ள பின்பக்கத்தால போவாரு. இப்ப தங்கட சில்லறை கடையில ஒரு 100 கிராம் சீனி எடுத்துக்கொண்டு வருவாரு, ஒரு 100 கிராம் தேகத்தூள் எடுத்துக்கொண்டு வருவாரு, அல்லது ஒரு 250 பால் பக்கெட் எடுத்துக்கொண்டு வருவாரு. நாங்க யோசிக்கணும், எங்கட வீட்டுடைய நிலைமைகள், எங்கட வீட்டுடைய நிலைமைகள், எங்கட பிரிச்சுடைய நிலைமைகள் என்ன? அதுதான் எங்களுக்கு எப்படி வசதிகளை சந்திக்கிறான், சிரமங்கள் எதையாவது நாங்க அனுபவிக்கிறோம். நாங்க பசியில் இருக்கிறோமா, பட்டியலில் இருக்கிறோமா? எனக்கு சரியான விருப்பம் ஒரு உடுப்பொண்டு வாங்கணும், அது வாங்காம யாராவது நாங்க இருக்கிறோமா? எங்களுக்கு என்ன விருப்பமோ எல்லாத்தையும் வாங்குறோம், சாப்பிடணும்டா சாப்பிடுறோம், உடுக்கலாண்டா உடுக்கிறோம், செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு இவ்வளவு வசதிகளை தந்து அல்லாஹுடைய தீனுக்காக நாங்க என்ன செய்யறோம்? அன்று சஹாபாக்கள் ஆண்கள் பெண்கள், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஹபஷாவுக்கு போனாங்க, எத்தியோப்பியாவுக்கு போனாங்க, மதீனாவுக்கு போனாங்க, ஹதரத் உம்மு அய்மன் ரலியல்லாஹு அன்ஹா தனியா ஹிஜ்ரத் செய்தாங்க. நாங்க இன்னைக்கு என்ன செய்யறோம் அல்லாஹ்வுடைய தீனுக்காக? நாங்க செய்யக்கூடிய ஆக பெரிய முஜாஹதா என்னண்டா, நான் ஒரு உண்மையான இஸ்லாமிய பெண்ணாக நான் வாழ்வேன். என்கிட்ட சில பழக்க வழக்கங்கள் இருக்கும், என்னுடைய சில ஹாபிகள் இருக்கும், நான் அதை மெதுவா மாற்றுவேன். நான் என்னுடைய வீட்டளுடைய சூழலை நான் சீராக்குவேன். என்னுடைய மகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார், அவளுக்கு முதலாவது நான் உண்மையான தாயாக நான் வாழ்ந்து காட்டுவேன். என்னுடைய மகன் வளர்ந்து கொண்டிருக்கிறான், என்னுடைய மகனுக்கு நான் உண்மையான தந்தையாக நான் வாழ்ந்து காட்டுவேன். இன்றைக்கு நாங்கள் செய்யற தியாகம் என்னண்டா, இந்த காலத்தில் உள்ள புள்ளவங்க சரியான இன்டெலிஜென்ஸ், சரியான விளப்பம், அதனால் நாங்கள் சும்மா ஏமாத்தேல. நாங்க உண்மையான முறையில முஜாஹதாவோட வாழ்ந்தா அதனுடைய எஃபெக்ட், அதனுடைய பிரதிபலன் அந்த புள்ள உங்கள்கிட்ட ஏற்படும். பாகிஸ்தான் உள்ள ஒரு ஆளின் அவர்கிட்ட ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாரு. சமீபத்துல தான் ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு ஆம்பளை பிள்ளைய வந்து சின்ன வயதுல கொண்டு வந்து ஹெஃபது மதரசால சேர்த்து விட்டாங்க. அந்த புள்ள மதரசால சேர்த்து உடனே ஒரு மூணு ஜூஸ சுருக்கா ரொம்ப சீக்கிரமா பாடமாக்கி முடிச்சிட்டார். நாலாவது அஞ்சாவது ஜூஸ் வளம மாதிரி மற்றவங்க பாடமாக்குற மாதிரி பாடமாக்குறாங்க. இந்த காலி சாபுக்கு ஹாஃபி சாபுக்கு சரியான ஆச்சரியம், இந்த மூணு ஜூஸ் இந்த புள்ள எப்படி அவரும் சுருக்க பாடமாக்கிருச்சு. அப்ப வாப்பவருனா வந்தாரு, கேட்டாரு, இந்த புள்ள ஏற்கனவே எங்கேயாவது ஓதினாங்களா, வீட்டுல பாடமாக்கினாங்களா, இல்ல எங்கே மோதல்ல பாடமாக்கல. அப்ப இவர் அவ்வளவு சுருக்க இந்த மூணு ஜூஸ் அவ்வளவு ஸ்பீடா பாடமாக்கி முடிச்சுட்டாரு. நாலாவது அஞ்சாவது ஜூஸ் வளம மாதிரி மெதுவா தானே ஸ்லோவா தானே போகுது. அவர் சொன்னாரு, நான் கொஞ்சம் எங்கட வீட்டுல வைஃப்ட கேட்டுட்டு வாரு. இது வீட்டுல வந்து வைஃப்ட கேட்டா வைஃப் சொன்னாவாம், எனக்கு இந்த மூணு ஜூஸ் எனக்கு பாடம், என்னுடைய வயிற்றுல கர்ப்பமுற்றதிலிருந்து பிள்ளைய பெற்றிருக்கிற வரைக்கும் தொடர்ந்து நான் ஓதிக்கொண்டேன். அட்டிக்கல் இந்த மூணு ஜூஸ் நான் ஓதி ஓதி மடக்கி மடக்கி ஓதினேன். ஏதோ அல்லாவுடைய ஏற்பாடு சரியா, வயிற்றுல அந்த பிள்ளையில காதல முழுவது அந்த மூணு ஜூஸ், அதனால உலகத்திற்கு வரும்போதே மூணு ஜூஸை பாடமாக்கிற குழந்தையாக வந்துருச்சு. இன்றைக்கு நீக்கிறாங்க தாய்மார்கள் சகோதரிகள் இந்த மாதிரியானவங்க, வீட்டுல இருக்கிறாங்க, குரான் ஓதிக்கொண்டு இருக்கிறாங்க, அடிப்படையில வேலை செய்யறாங்க, பாடமான சூறாக்களை ஓதுறாங்க. நாங்க யோசிக்கணும், எங்களுக்கு சூரா யாசின் பாடம், எங்களுக்கு சூரா வாக்கியா பாடம், எங்களுக்கு சூரா தபாரக்கல்லவி பாடம், அல்லது வேற ஏதாவது சூறாக்கள் பாடம். நான் நபுள் தொழுகையில் இது உட்கார்ந்து கொண்டு ஓதுறேனா? நபியுடைய தொழுகையை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், நபி அவர்கள் இவ்வளவு நீண்ட நீண்ட கயாம்கள்ல நிலைகள்ல ருக்கால சுஜூதுல இருப்பாங்க, நாங்க எப்பயாவது இதை செஞ்சிருக்கிறோமா? தாய்மார்களே சகோதரிகளே, அதனால முதலாவது நாங்க எங்களை வீட்டுடைய சூழலை சீராக்குவோம். நாங்க எந்த அளவுக்கு குழந்தைகளுக்காக இஸ்லாமிய முறைப்படி வாழ்வதை ஆக்கிக் கொள்வோமோ அதனுடைய அடிப்படையில புள்ளகல்ல பெரிய மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். ஒரு ஒரு பக்கத்துல பயான் கேட்கிற மத்த நாலேஜுகள் உண்டு பண்ற அதுல தவறு இல்ல, தாராளம் செய்யுங்க. ஆனா நாங்க சக்ரிஃபைஸோட தியாகத்தோட எங்களோட லைஃப் ஸ்டைல இஸ்லாமிய முறைப்படி ஆக்கணும், சுன்னத்தான முறைப்படி ஆக்கிக் கொள்ளணும், எங்களோட பண்புகளை சீராக்கணும், குணங்களை சீராக்கணும். யாரை பற்றியும் தவறாக நினைக்கிறல்ல, யாரை பற்றியும் தப்பெண்ணம் இல்ல, யாரை பற்றியும் கெட்டெண்ணம் இல்ல, எல்லாரை பற்றியும் நல்ல எண்ணம், எல்லோரை பற்றியும் நல்ல அபிப்பிராயம். தவறு செய்தவங்களை கூட நபி அவர்கள் நல்ல எண்ணம் வைத்தாங்க. தவறு செய்யறாங்க, பாவம் செய்யறாங்க, அவங்கள பத்தி கூட நல்ல எண்ணம். அதற்கு அலி ரதி அல்லாஹு அவர்கள்ட்ட ஒரு ஆள் திருடியதாக ஒரு ஆள் கொண்டு வரப்படுது அவருடைய கையை வெட்டுவதற்கு. அதற்கு அலி ரதி அல்லாஹு அவர்கிட்ட திருப்பி திருப்பி கேட்கிறாங்க, அந்த ஒட்டகத்தை நீங்க திருடிக்க மாட்டீங்க, உங்களோட ஒட்டகம் என்று சொல்லி பேசி எடுத்திருப்பீங்க, கயிற்ற புடித்திருப்பீங்க, எடுத்து கொண்டு வந்திருப்பீங்க. இல்ல, நான் எனக்கு நல்லாவே தெரியும், அது என்னுடைய ஒட்டகம் அல்ல, வேறொருவருடைய ஒட்டகம், தெரிந்து கொண்டே தான் அந்த ஒட்டகத்தை நான் எடுத்தேன் அப்படின்னு திடீர்னு உறுதியாகுது. அப்ப அதை தலைவர்கள் தான் சொன்னாங்க, சரி நான் எத்தனையோ பாருங்க காரணங்களை சொல்லி குற்ற மற்றவரை நிரபராதியாக பாக்குறாங்க, அவர் குற்றம் செய்தவராக ஏற்றுக்கொள்றாரு, நிரபராதியாக பாக்குறாங்க. இன்னைக்கு சில நேரங்கள் எங்களோட பேச்சுக்கள் எங்களோட நடவடிக்கைகள் குற்றம் செய்யாதவரை குற்றவாளியாக ஆக்கிடுது. அவர் அப்படி செஞ்சிருப்பாங்க, அவங்க அங்க போனாங்க, அவங்க இங்க வந்தாங்க, இவங்களோட தொடர்பு, இவங்களோட பேச்சு, அதனால நடந்திருக்கும். ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு குற்றவாளி, குற்றத்தை செய்ததாக ஏற்றுக்கொள்றாரு, பல காரணங்களை சொல்லி நிரபராதி என்று பார்க்கிறாரு, அவர் ஏற்றுக்கொள்றாரு. இல்ல சொன்னாங்க, சரி இப்ப இவருடைய கையை வெட்டோம், இவருடைய கையை வெட்டணும். வெட்டின உடனே அந்த கைக்கு ரத்தம் ஓடிக்கொண்டு இருக்காமிக்கிறதுக்கு, அதாவது அந்த நல்ல சூடான எண்ணெயை அதுக்குள்ள முக்கி எடுத்து அந்த ரத்தம் நின்றுடும். சொன்னாங்க கையை வெட்டணும், எண்ணெய சூடாக்குங்க, நான் அவசரமா வாரேன்னு சொல்லி வெளியில போயிட்டு ஒரு 15-20 நிமிஷத்துல திருப்பி வாராங்க. வந்து மறுக்கு இன்னொரே ஊருக்கு கேட்கிறாங்க, உண்மைய சொல்லுங்க, நீங்க திருடினீங்களா அல்லது அவர்த ஒட்டகம் போய் தெரிச்சீங்களா? இல்ல நான் திருடல்ல. சொன்னாங்க இந்த எண்ணெய கொட்டிடுங்க, இவர் அனுப்பிடுங்க. கேட்கிறாங்க இப்பதான் சொன்னாரு அவர் திருடினத சொன்னாரு, மறுக்க இல்லாத விட்டுட்டீங்க. அவர் முதல்ல அவருடைய சொல்ல வச்சு அவரை பிடித்தேன், இப்ப அவரே சொல்றாரு அந்த சொல்ல வச்சு நான் விடுறேன். அவர்களுடைய இந்த தூர நோக்க பாருங்க, யார பத்தியும் எந்த கெட்ட எண்ணமும் இல்ல, தப்ப அபிப்பிராயமும் இல்ல, எல்லார பத்தியும் நல்லெண்ணம் வைத்திருந்தாங்க, எல்லார பத்தியும் ஆசை ஆர்வம், இவர் அப்படி வரணும் இப்படி வரணும் போறாமன்றது இல்ல, அவங்களுக்கு வஞ்சகம்ன்றது இல்ல, உள்ளத்தில் அடுத்தவர்களை பற்றி தப்பான எண்ணங்கள் இல்ல. மேலான தாய்மார்களே சகோதரிகளே, அதனால மாஷா அல்லாஹ் நாங்க தாவத்துடைய வேலையில கொஞ்சம் பேர் தண்ணீர் பட்டு கொண்டிருக்கிறோம். முதல்ல நாங்க முன்மாதிரியா இருக்கணும், எங்களுடைய நடையில, எங்களோட உடையில, எங்கட பேச்சுவார்த்தைகள்ல, எங்களோட பழக்க வழக்கங்கள்ல, அல்லாவுக்கு முன்னால நான் நல்லவனாக இருக்கும். மக்கள்கிட்ட நல்லவனுடைய பேர் இருக்கலாம், ஆனா அந்த பேருங்களே தேவையில்லை. நாங்க ஒவ்வொருத்தரும் நாங்க அடிக்கடி ஞாபகப்படுத்துறதான், நான் தனிமையில ரப்புக்கு முன்னால நின்று எனக்கு தைரியமா துணிச்சலோட நான் பெர்ஃபெக்ட், நான் உண்மையானவன், நான் எந்த தவறையும் செய்யலான்னு சொல்லி அல்லாவுக்கு முன்னால சொல்வதற்கு எங்களுக்கு ஒரு துணிச்சல் வந்தா உண்மையில நாங்க நல்லவர்கள். ஆனா எங்களோட தவறு எங்களை ரப்புக்கு தெரியும், எங்களோட பலகீனங்கள் தெரியும், எங்களோட குற்றங்கள் தெரியும், பரவாயில்லை, அல்லாஹ் மன்னிக்கிறவன், அல்லா நிச்சயமாக மன்னிப்பான், மன்னிப்பு தேடுங்க, நான் மன்னிப்பதற்கு தயார் என்று எல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறான். மேலான தாய்மார்களே சகோதரிகளே, பெரியார்களே சகோதரர்களே, அதனால ரமதான் நல்ல சந்தர்ப்பமும், ஒவ்வொரு வருஷமும் ரமதான் வருது, நான் ரமதான் வந்து கொண்டு இருக்குது, வருது போகுது வருது போகுது, ஆனா நாங்க யோசிக்கணும் எங்களை ரமதானை கொண்டு என்ன மாற்றங்கள் வந்துருச்சு, மற்றது எல்லாம் எங்கள்கிட்ட மாற்றம். உதாரணமாக இங்க வந்து நாங்க 5 வருஷத்துல இதை செஞ்சோம், 10 வருஷத்துல இதை செஞ்சோம், காணிய வாங்கினோம், வீடு கட்டினோம், வாகனம் வாங்கினோம், அதை செஞ்சோம் இதை செஞ்சோம், ஆனா இத்தனை வருஷமா ரமதான் வருது, என்னுடைய லைஃப்ல என்ன மாற்றம் வந்து இருக்குது, என்னுடைய எந்த பாவத்தை விட்டுட்டேன், என்னுடைய எந்த தவறை விட்டுட்டேன், எத்தனை சுண்ணாக்களை நான் என்னுடைய வாழ்க்கையில எடுத்து நடத்திட்டேன் என்று சொல்லி நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கோம். மேலான தாய்மார்களே சகோதரிகளே, அதனால் இதற்குரிய நல்ல சந்தர்ப்பம் தான் அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் இந்த தாவத்துடைய வேலைகளை சந்திக்கிறான், முழு உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது, மக்கள் தியாகத்தோட வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. நான் நேற்றிரவு வாரேன் ஏர்போர்ட்ல நிற்கிறேன், இஷா தொழுவ கொழும்பு ஏர்போர்ட் மசித் அந்த முசல்லாக்கு போனா அங்க ஒரு 3-4 பேர் இருக்கிறாங்க. கேட்டேன் என்ன செய்றீங்க, இல்ல நாங்க மெரகஷ்கர் போறோம், டிரான்சிட் நாங்க பங்களாதேஷ்ல இருந்து வாரோம் அப்படின்னு. அல்ஹம்துலில்லா முழு உலகம் பூரா ஜமாத்துகள் போய் கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கிறார். மக்கள் வாழ முடியாத போக முடியாத இடங்களுக்கு சிரமத்தோட போறாங்க, தியாகத்தோட போறாங்க, தீவுகளில் போறாங்க, சில ஆப்பிரிக்காவுல சில ஊர்களில் போன ஜமாத்துகள் திரும்பி வரக்கூட இல்லாத போறாங்க, தைரியமா போறாங்க. ஒரு ஜமாத் போயிட்டு திரும்பி வரல, அந்த அடுத்தது பயந்து கொண்டிருக்கிறல்ல போறாங்க. உலகத்துல இன்றைக்கு மக்கள் எதுக்கெதுக்கும் உயிரை கொடுக்கலாங்க, நாங்க அல்லாஹுடைய தீனுக்கு ஏன் கொடுக்கலாது? மேலான பெரியார்களே சகோதரர்களே, தாய்மார்களே சகோதரிகளே, அதனால இங்க மஷா அல்லா கட்டாரில் ஆயிரக்கணக்கான எங்களை சகோதரர்கள் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான எங்களை சகோதரர்கள் இருக்கிறாங்க. நாங்க வேலையில் ஈடுபடக்கூடியவங்க, விரல் பெற்று எண்ணக்கூடியவங்க தான் கொஞ்சம் பேர், ஆண்கள் ஜமாத்திர போறவங்க, பெண்கள் ஜமாத்திர போறவங்க, வேண்ட எண்ணி முடிச்சது கொஞ்சம் பேர், இன்னும் 98% வெளியில் இருக்கிறாங்க. அவங்களை எப்படி கொண்டு வரது, அவங்களோட நாங்கள் இணையணும், அவங்களோட நாங்கள் நெருங்கணும், அவர்களோட அன்பு அப்பேசுறது, அவர்கள்ட்ட எதையும் நாங்கள் எதிர்பார்க்கற அல்ல. சஹாபாக்கள் அப்படித்தான் அவங்க சொல்லுவாங்க, லா அஸ்அலுக்கும் அலைஹி மாலா, லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜரா. நபிமார்கள் சொன்னோம் அதைத்தான், மக்கள்கிட்ட வந்து ஏகத்துவ பிரச்சாரம் செய்வாங்க, சொல்லுவாங்க உங்கள்கிட்ட எந்த பணத்தையும் எதிர்பார்க்கல, உங்கள்கிட்ட எந்த கூலியும் எதிர்பார்க்கல. இன் அஜரிய இல்லா அலல்லா, என்னுடைய கூலி என்னுடைய அல்லாட்ட, அல்லா தந்தா மொத்தமா தருவான், மனிதன் தந்தா கொஞ்சம் தான் தருவான், சொச்சத்தை தான் தருவான், ரப்பு தந்தா ரப்ப அவனுடைய சானுக்கு தூதுவா தருவான், நாங்க மக்கள்கிட்ட எதையும் எதிர்பார்க்கிறல்ல, எங்கள் அல்லாவ நம்புவோம், அல்லாவுக்காகவே இங்க செய்வோம், இஹ்லாஸோட செய்வோம், வேறு புகழுக்காக அல்ல, தியாகத்தோட எங்களை வாராந்திர தாலீம், எங்களோட மாதாந்திர மூணு நாள், எங்களோட வருஷத்துடைய பெரிய பக்தர் இருக்கிறேன், இவைகளை தியாகத்தோட செய்வோம். வீட்டுல தாலீம பக்குவமா ஆசையோட நாங்க வாசிப்போம். இந்த தாலீம ஒரு இபாதத்தா கருதுங்க. உலகத்துல எத்தனையோ புத்தகங்கள் இருக்குது, அதெல்லாம் நுழைஞ்ச கூற்றத்துக்குரிய புத்தகம். நம்முடைய தாலீம் கிதாபம் மட்டும் ஈமான கூட்டுவதற்குரிய புத்தகம். டெல்லியில தாஜ் மௌலான அடிக்கடி சொல்லுவாங்க, நுழைஞ்ச கூட்டம் ஆயிரக்கணக்கான புக்குகள் இருக்கு, தாராளம் பாத்தீங்க, தாராளம் நுழைஞ்ச கூட்டங்க. ஆனா நம்முடைய ஏன் பதாயில் அமால் ரியாது சாலிஹே முத்தக வஹாதீஸ் ஹயாத்து சஹாபாட் வச்சிருக்கிறாங்க, இது வெறும் நுழைஞ்ச கூட்டுறதல்ல, இந்த வாதாக்களின் மீது எங்களை யக்கீன் வரும், இதில் உள்ள வஹீத் எச்சரிக்கைகளுடைய பயம் எங்களுக்கு வரும், வந்து வாதாக்களை செய்வதில் ஆசை வரணும், வயதுகளை எச்சரிக்கைகள் செய்வதிலிருந்து நாங்க எங்களை தூரமாக்கணும், அதற்குரிய பதாயலாமான் தான். அதனால ஒரே கிதாபு தான் இத்தனை செலவை வாசிக்கிறீங்கள, நாங்க யோசிக்கணும், இத்தனை செலவை வாசிச்சாச்சு, இதனுடைய அடிப்படையில அமல் வந்துருச்சா, இத்தனை செலவை வாசிச்சாச்சு, இந்த பாவத்தை விட்டு நான் நீங்கிட்டேனா இல்லையா, இல்லாச்சும் என்ன அர்த்தம், என்ன பலன் தாய்மார்களே சகோதரிகளே. அதனால தாலீம்களை நாங்க பக்குவமா வாசிக்கிற எங்களை தேவி வீட்டுல ஒரு நேரத்தை ஏற்படுத்தி சந்தோஷமா ஆசையோடு ஆர்வத்தோடு உட்கார்ற வாராந்திர தாலீமுக்கும் நான் என்ன சொல்றது, பயான விட கூட உற்சாகப்படுங்க தாலீமுக்கு. பயான் நாங்க மனிதர்கள் செய்யறது, அவங்களோட பேச்சில வார்த்தையில முன்ன பின்ன வரலாம். தாலீம் கலாமுல்லா, கலாம் ஒரு ரசூல், அல்லாவுடைய பேச்சு, ரசூலுடைய பேச்சு நூத்துக்கு நூறு அல்ல, ஆயிரம் அக்கு. அதை நாங்க நம்புவோம், அதுல எங்களுக்கு நம்பிக்கை வரும், அதுல நம்பிக்கை வரல அல்லாட்ட துவா செய்யணும், யா அல்லாஹ் இதுல எனக்கு ஒரு உறுதியத்தா, இதுல இத்திகாமத்தா, இதுல நம்பிக்கையத்தா. தாய்மார்களே சகோதரிகளே, பெரியார்களே சகோதரர்களே, அதனால எங்களுடைய மஹல்லாவுடைய கஷ்டங்கள், மஹல்லாவுடைய தாலீம்கள், எங்களோட வாராந்திர தாலீம், எங்களோட டெய்லி வீட்டுடைய தாலீம், மாதம் மூணு நாள் ஜமாத்து மாஷால்லா வந்திருக்கிறீங்க, அந்த ஜமாத்து வந்திருக்கிறவங்க இருப்பீங்க, அவர்கள் பெரிய பக்தர்களுக்கு போறதுக்கு வந்திருக்கிற அந்த ஜமாத்து உள்ளவர்கள் மற்ற வந்திருக்கிற பெண்களையும் அடுத்தடுத்த மகல்ல அடுத்தடுத்த மாதங்கள்ல மூணு நாள் போவதற்கு பத்து நாள் போவதற்கு ஆசையோடு நாங்க பேரை கேட்கறது, யாரோ ஒரு ஆளுடைய ஒரு முயற்சியை கொண்டு அல்லாஹ் எங்கெங்கயோ கொண்டு எங்களை சேர்த்துருவான். அதெல்லாம் வந்திருக்கிறோம் நாங்க எல்லாரும், நியத்து வைப்போமா இன்ஷா அல்லாஹ்.
சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹான.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும்.
When the leaves fall from the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah.